வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு நான்காவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 96 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடையவுள்ள நிலையில் தலைவர்கள் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணைத் தேர்வு எழுத வரும் 16ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக மல்யுத்த ஒலிம்பிக் தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியாவின் நிஷா தாகியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு நான்காவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 96 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்கள் கடைசி கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆந்திரப்பிரதேசத்தில் 25, தெலங்கானாவில் 17, உத்தரப்பிரதேசத்தில் 13, மகாராஷ்டிராவில் 11, மேற்குவங்கம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் தலா 8, பீகாரில் 5, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசாவில் தலா 4, ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதி என மொத்தம் 96 தொகுதிகளில் வரும் திங்கட்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தில் 175 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் ஒடிசாவில் மொத்தம் 147 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் 28 தொகுதிகளுக்கும் அன்று தேர்தல் நடைபெறுகிறது. பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி ஒடிசாவில் உள்ள கந்தமால், பலாங்கீர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலம் சாத்ரா எனும் இடத்தில் திரு நரேந்திரமோடி பிரச்சார பயணம் மேற்கொள்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி ஆந்திரப்பிரதேசத்தில் உள்ள கடப்பா மக்களவைத் தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நந்தர்பார் பகுதியில் பிரச்சாரம் செய்கிறார். இதனிடையே மக்களவைக்கு 5வது மற்றும் 6வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. மாநில மற்றும் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் தொகுதிகளில் முகாமிட்டு தங்களது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனை 1998 ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி வெற்றிகரமாக நடைபெற்றது. அதனை நினைவூட்டும் விதத்திலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் நம் நாடு அடைந்திருக்கும் சாதனைகளை விளக்கும் வகையிலும் இந்த தினம் தேசிய தொழில்நுட்ப தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. முப்படைகளின் ஆலோசனைக் கூட்டம் கடந்த 2 நாட்களாக தில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌகான் தலைமை தாங்கினார். முப்படைகளை நவீனப்படுத்துவது மற்றும் தொடர் பயிற்சிகளில் ஈடுபடுவது குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இந்த 2 நாள் கூட்டத்தில் முப்படைகளைச் சேர்ந்த பல்வேறு குழுக்களின் தலைமை பொறுப்பில் உள்ளவர்களை முப்படைகளின் தலைமை தளபதி சந்தித்து கலந்துரையாடினார். இம்மாதிரியான கூட்டங்கள் முப்படை வீரர்களுக்கு உற்சாகம் அளிப்பதுடன் நம் நாட்டின் எல்லை மற்றும் இறையாண்மையை பாதுகாப்பதற்கு உத்வேகம் ஊட்டுவதாக உள்ளது என்று ஜெனரல் அனில் சௌகான் தெரிவித்தார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை மே மாதம் 14ஆம் தேதி வரை இரவு நேரத்தில் வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை, விழுப்புரம் மாவட்ட மக்கள் வெறும் கண்களால் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை காண முடியும். சென்னையில் நேற்றிரவு 7:10 மணியளவில் விண்வெளி மையம் வானின் வடக்கு வடகிழக்கு பகுதியில் தென்பட்டது. இந்த விண்வெளி மையம் 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது. ஒரு நாளைக்கு சுமார் 16 முறை பூமியை சுற்றி வருகிறது. அதாவது 93 நிமிடங்களுக்கு ஒருமுறை பூமியை வலம் வருகிறது. இந்த விண்வெளி மையத்தை நாளை காலை மணி 4:15 இரவு மணி 7:07 மே 13ஆம் தேதி காலை 5 மணிக்கும் மே 14ஆம் தேதி காலை மணி 4:14 வெறும் கண்களால் காண முடியும். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு உதவியதாக கூறி 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சோபியான் மாவட்டத்தில் சோதனைச் சாவடி ஒன்றின் அருகே இவர்கள் இருவரும் பாதுகாப்பு படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். பின்னர் விசாரணை நடத்தியபோது அவர்களிடமிருந்து பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. ஹீராபோரா காவல் நிலையத்தில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணைத் தேர்வு எழுத அவர்கள் பயின்ற பள்ளிகளில் வரும் 16ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். தனித் தேர்வர்கள் கல்வி மாவட்டங்கள் வாரியாக அமைக்கப்பட்டுள்ள சேவை மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுகள் ஜூலை 2 முதல் ஜூலை 8 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நாரணாபுரம் புதூரில் பட்டாசு ஆலையில் இன்று அதிகாலை ரசாயன பொருட்கள் வைத்திருந்த அறையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஆலையின் 2 அறைகள் தரைமட்டமாகின. இந்த விபத்தில் உயிர்ச்சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இந்த வெடி விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விருதுநகரில் உள்ள பட்டாசு ஆலைகளில் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து 10 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் சட்டத்திற்கு புறம்பாக வழிகளில் விதிகளை மீறி பட்டாசு உற்பத்தி ஈடுபடும் உரிமைதாரர்கள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருப்பவர்கள் மீது குற்ற வழக்குகளின் கீழும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் தோட்டக்கலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். சுற்றுலாப் பயணிகளை கவரும் விதமாக ஒவ்வொரு வருடமும் மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டு கொடைக்கானலில் 61வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா வருகின்ற 17 தேதி தொடங்கி 10 நாட்கள் நடைபெற உள்ளது. தோட்டக்கலைத்துறை மூலமாக பிரைன் பூங்காவில் மலர் கண்காட்சியும் சுற்றுலாத்துறை மூலமாக கோடை விழாவும் நடத்தப்பட்டு வருகிறது. கோடை விழாவில் 10 நாட்களும் பல்வேறு பாரம்பரிய மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், வீர விளையாட்டுகள், படகு அலங்கார அணிவகுப்பு, மீன்பிடித்தல் போட்டி, நாய் கண்காட்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை காரணமாக இதுவரை 50 பேர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட கனமழையால் பாக்லான் பகுதியானது அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தாலிபான் அரசு அதிகாரி ஒருவர் கூறினார். இதனிடையே கனமழையால் ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் பலர் காணாமல் போயிருப்பதாகவும் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் கடந்த சில வாரங்களாக வரலாறு காணாத மழை பெய்து வருகிறது. இதனால் பல பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வாரங்களாக அனல் காற்று தலைநகர் தில்லியில் வாட்டி வந்தது. 42 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் நிலவி வந்தது. இந்நிலையில் நேற்றிரவு ஏற்பட்ட சுழற்காற்று காரணமாக பல மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதில் 2 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். மேலும் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் 17 பேர் காயமடைந்தனர். தில்லி காவல்துறைக்கு நேற்று காலை மட்டும் 400 தொலைபேசி அழைப்புகள் வந்ததாகவும் இதில் 152 மரங்கள் சாய்ந்தது தொடர்பாகவும், 55 அழைப்புகள் கட்டிடம் சரிந்து விழுந்தது தொடர்பாகவும், 202 அழைப்புகள் மின்சாரம் தடைபட்டது குறித்தும் தெரிவிக்கப்பட்டது. சுழற்காற்று காரணமாக தில்லியில் போக்குவரத்தும் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. தில்லிக்கு வரவேண்டிய 2 விமானங்கள் ஜெய்ப்பூர் விமான நிலையத்திற்கு திருப்பிவிடப்பட்டன. இதனிடையே தில்லியை ஒட்டிய ஹரியானா மாநிலம் ரோத்தக்கில் சூறாவளி காற்று வீசியதில் அங்குள்ள ஆகாஷவாணியின் 20 கிலோவாட் உயர் கோபுரம் சரிந்து விழுந்தது. இதனால் ஆகாஷவாணி ஒளிபரப்பில் தடை ஏற்பட்டது. தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் ஒருசில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 8 மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. உலக மல்யுத்த ஒலிம்பிக் தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியாவின் நிஷா தாஹியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற 68 கிலோ எடைப்பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ருமேனியாவின் அலெக்சாண்ட்ரா ஆன்கெல்லை வென்றார். இதன் மூலம் அவர் பாரிஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவைக்கு 4வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 96 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நடைபெறவுள்ள நிலையில் தலைவர்கள் உச்சக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் துணைத் தேர்வு எழுத வரும் 16ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக மல்யுத்த ஒலிம்பிக் தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியாவின் நிஷா தாஹியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.